இந்தியாவை நோக்கி. வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, சோதனைகளை ஜெயிப்பது எப்படி என்றெல்லாம் வழிகாட்ட இன்றளவில் ஏராளமான புத்தகங்கள் வெளிவருகின்றன. அந்த வகையில் பாபரின் சுயசரிதை புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தரும் ஒரு சிறந்த புத்தகம். ஆகவேதான் உலக இலக்கியத்தில் பெருமை வாய்ந்த சுயசரிதைகளில் ஒன்றாக பாபர் நாமா கருதப்படுகிறது. துருக்கிய மொழியில் பாபரால் டெல்லி பாதுஷாவாக ஆன பிறகு எழுதப்பட்டு பிற்பாடு பாரசீக மொழியில் தயாரிக்கப்பட்டு 1826 ஆண்டு ஆங்கிலத்திலும் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டது. 1871 பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் வெளியானது. இதோ பாபரின் சோதனைகள் தொடர்கின்றன. தன் தாயோடும் விசுவாசமான சில நண்பர்களுடனும் இரவோடு இரவாக சாமர்கண்ட் நகரிலிருந்து தப்பி வெளியேறிய பாபர் மிகுந்த சிரமத்துடன் ஆபத்தான கரடுமுரடான மலைப்பகுதிகளை கடந்து வசதி படைத்த மாமன்மார்கள் இருவர் வசித்து வந்த தாஷ்கண்ட் நகர் போய் தஞ்சமடைந்தார். மாமன்கள் பாபரை அன்புடன் வரவேற்றனர். சண்டை என்று வந்தால் ஆவேசமாக மோதல், விருந்தாளி என்று வந்தால் விமர்சையாக உபசரிப்பு, இது அந்த இனத்தின் வழக்கம். இருப்பினும் பாபர் ரொம்ப நொந்து போனார். தன் சுயசரிதையில் தாஷ்கண்டில் தங்கியிருந்தபோது வறுமையும் எனக்கேற்பட்ட அவமானங்களும் மனதை பாரமாக அழுத்தின. எனக்கென்று ஒரு நாடு இல்லை, வீடு கூட இல்லை. என் சகாக்கள் பலர் என்னை விட்டு ஓடிவிட்டனர். இருக்கும் சிலரோ துவண்டு போய் கிடக்கிறார்கள். என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதுபோன்ற சமயங்களில் யாரை பார்த்தாலும் அவமான உணர்ச்சி. தன்னந்தனியே கால் போன போக்கில் நடந்து மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போய்விட வேண்டும் என்று தோன்றிவிட்டது என்று குறிப்பிடுகிறார் பாபர். ஆனால் தோல்வி என்பது மாற்றியமைக்கப்பட வேண்டிய ஒரு தற்காலிக பிரச்சனையே என்பது பாபரின் அசைக்க முடியாத கருத்து. இதற்கேற்ப பாபரின் மாமன்களும் மேலும் வந்து சேர்ந்த உறவினர்களும் நண்பர்களும் உதவிகள் ஏற்படுத்தி தர ஒரு படையுடன் தான் பிறந்த பெர்கானாவை மீண்டும் கைப்பற்றினார் பாபர். சில மாதங்கள்தான், ஷைபானிகான் தலைமையில் சாமர்கண்ட் படை கிளம்பி வந்து பெர்கானாவை துவம்சம் செய்து கோட்டையை கைப்பற்றியது. எந்த விதத்திலும் தயார் நிலையில் இல்லாத பாபர் மறுபடி ஊரை விட்டு குடும்பத்தோடு தப்பியோட வேண்டி வந்தது. வரலாற்று ஆசிரியர் காசிம் ஃபெரிஷ்டா விதியின் காலடியில் உதைபடும் கால்பந்தாக சதுரங்க ஆட்டத்தில் ஓரத்தில் சிக்கிக்கொண்டு அங்குமிங்கும் இடம் மாறும் ராஜாவைப் போல அலைக்கழிக்கப்பட்டார் பாபர் என்று பரிதாப உணர்ச்சியோடு குறிப்பிடுகிறார். கால்பந்தாடுவதை நிறுத்திவிட்டு விதி மென்மையாக பாபரை நோக்கி புன்னகைத்தது. வந்து சேர்ந்தது ஒரு செய்தி. ஆப்கானிஸ்தானில் காபூல் அரசர் திடீரென்று இறந்துவிட்டார். சரியான வாரிசு இல்லை. நம் இனத்தை சேர்ந்திராத யாரோ ஒருவன் அரசை கைப்பற்றியிருக்கிறான். சற்று முயற்சித்தால் காபூல் நம் கைவசம் என்று. உடனே பாபரிடம் ஆர்வமும் புத்துணர்ச்சியும் உத்வேகமும் எங்கிருந்தோ வந்து புகுந்து கொள்ள, வெறும் 200 பேர் கொண்ட ஒரு படையை திரட்டிக்கொண்டு காபூல் நோக்கி கிளம்பினார் அவர். முன்னேற்ற பாதையில் நடைபோடுபவர்களைத்தானே உலகம் காதலிக்கிறது. காபூலை நோக்கி பாபர் கிளம்பிவிட்ட தகவல் பரவியதும் வழிநடுக இருந்த பல கிராமங்களிலிருந்து வீர இளைஞர்கள் பாபருடன் சேர்ந்து கொண்டனர். போகப் போக படை பறந்து விரிந்தது. பெர்கானாவுக்கு கிழக்கே ஹிந்துகுஷ் மலைத்தொடரை பாதுகாப்பு அரணாக கொண்டதால் யாரும் அவ்வளவு சுலபத்தில் அண்ட முடியாத காபூல் நகரத்து எல்லையை அடைந்தவுடனே பாபர் தலைமையில் ஒரு பெரும்படை நாளாக பிரிந்து காபூலை சூழ்ந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தியை முன்கூட்டியே அனுப்பினார் பாபர். மிரண்டு போன காபூல் மன்னன் தன் படையுடன் கோட்டைக்கு வெளியே வந்து சம்பிரதாயமாக சற்று நேரம் அம்புகளை எய்துவிட்டு பிறகு ஓட்டமடுத்தான். கிபி 1504 காபூல் அரியணையில் அமர்ந்தார் பாபர். இத்தனை சோதனை சூறாவளிகளையும் கடந்து காபூலை கைப்பற்றிய போது பாபருக்கு வயது 22 என்பதை நினைத்து பார்க்கும்போது பிரமிப்பு பல மடங்காகிறது. இந்த சாதனைக்கு பாபரின் மன உறுதி மட்டுமல்ல, உடல் உறுதியும் ஒரு முக்கிய காரணம். குதிரையேற்றம், மல்யுத்தம், வாட்பயிற்சி இவற்றில் பாபர் ஈடுபடாத நாள் இல்லை. தன் உடல் வலிமையை நிரூபிக்க பாபர் அவ்வப்போது தன் கைகளால் இரு நண்பர்களை அலேக்கென்று தூக்கிக் கொண்டு கோட்டை உச்சியில் ஓடிக்காட்டுவது வழக்கம். வழியில் குறுக்கிடும் எந்த பெரிய நதியிலும் இறங்கி இக்கரைக்கு அக்கறை நீச்சலடிப்பதும் பாபருக்கு பழக்கம். பிற்பாடு இந்தியாவில் கங்கை நதியையும் அவர் விட்டு வைக்கவில்லை. தன் மகன் காபூல் அரியணையில் அமர்ந்ததை பார்த்த பிறகு ஓராண்டு கழித்து பாபரின் அன்னை காலமானார். 3 ஆண்டுகளுக்குப் பிறகு மார்ச் 7 கிபி 1508 பாபருக்கு மூத்த மகன் பிறக்க ஹுமாயூன் என்று குழந்தைக்கு பெயரிடப்பட்டது. ஹுமாயூனை தொடர்ந்து 1509 காம்ரான் என்ற ஒரு மகனும் 1516 அஸ்காரி என்ற ஒரு மகனும் பாபருக்கு பிறந்தனர். 1519 இந்தியாவுக்குள் பாபர் புகுந்த கையோடு பிறந்ததால் தன் கடைசி மகனுக்கு ஹிண்டால் என்று பெயரிட்டார் பாபர். பாபரின் மற்ற மனைவிகள் பற்றி பிற்பாடு பார்க்கலாம். காபூல் ஒரு அற்புதமான பிஸியான நகரம். நகரை ஒரு ரவுண்ட் அடித்தவுடன் பாபர் மெய்சிலிர்த்து போனார். சோலைகளும் மலைகளும் நதிகளும் நீர்த்தேக்கங்களுமாக அத்தனை அழகு. சுவையான கனிகள், எங்கு பார்த்தாலும் மலர்கள் தவிர எத்தனை விதமான மக்கள். ஐரோப்பிய, அரேபிய, இந்திய, சீன வியாபாரிகளுக்கு ஒரு முக்கிய ஜங்ஷனாக காபூல் இருந்தது. இதுவரை துருக்கிய மொழி மட்டுமே பாபருக்கு பரிச்சயம். காபூலில் பலதரப்பு மக்களால் பேசப்பட்ட மொழிகளோ பாரசீகம், ஹிந்தி, ஆங்கிலம், சீனம் மற்றும் ஆப்பிரிக்க மொழிகள் என்று டஜனுக்கும் மேல். இது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொரு ஆண்டும் 10,000-க்கும் மேற்பட்ட குதிரைகள் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதியானதையும், அங்கிருந்து கண்ணை பறிக்கும் பட்டுத் துணிகள், முத்துக்கள், உயர் ரக சர்க்கரை, ஏலக்காய் மற்றும் வாசனை திரவியங்கள் வந்திறங்குவதைக் கண்டதும் பாபருக்கு வியப்பு. எந்த நாட்டோடு இப்படி ஒரு பிரம்மாண்ட வியாபாரம் என்று ஆர்வத்துடன் விசாரித்தால் இந்தியா என்று பதில் வந்தது. முதல் தடவையாக இந்தியா பாபரின் இதயத்தில் ஒரு மூலையில் புகுந்து கொண்டது அப்போதுதான். காபூலில் வசதியாக அமர்ந்து ஆட்சியை துவக்கிய மறுகையோடு பாபர் தன் பங்குக்கு ஒரு புதிய அழகான தோட்டத்தை உருவாக்கினார். கடைசி வரை தான் அமைத்த அந்த அழகிய தோட்டத்தை பாபர் மறக்கவில்லை. அவர் உயிலின்படி பாபரின் உடல் கடைசியாக காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த தோட்டத்தில்தான் புதைக்கப்பட்டது. இந்தியாவுக்குச் செல்ல வேண்டும் என்ற ஆசை மனதில் ஒரு மூலையில் இருந்தாலும் பாபருக்கு சாமர்கண்ட் நகரை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஆசை அகலவில்லை. சமயம் பார்த்து பாரசீக மன்னர் ஷா இஸ்மாயிலுக்கும் பாபரின் பழைய விரோதி ஷைபானிகானுக்கும் பகை மூண்டது. தொடர்ந்து சில போர்களில் வெற்றிகளை குவித்து தலை கனத்துப் போன ஷைபானிகான், நிதானம் இழந்து வந்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் சில நாட்களில் நீங்கள் பிச்சைதான் எடுக்க வேண்டி வரும் என்கிற அர்த்தத்தில் பெரும் மன்னரான ஷா இஸ்மாயிலுக்கு ஒரு பிச்சை பாத்திரத்தை பரிசாக அனுப்பி கிண்டல் செய்ய இருவருக்குமிடையே போர் மூண்டது. பாபர் பாரசீக மன்னர் பக்கம் சேர்ந்து கொள்ள போரில் தோற்றார் ஷைபானிகான். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒளிந்து கொண்டிருந்த அவரை பாரசீக படை வீரர்கள் பிடித்து இழுத்துச் சென்று ஷா முன்பு நிறுத்தினார்கள். ஷைபானிகானின் உடலை துண்டு துண்டாக வெட்டச் செய்து பாரசீக நாட்டின் பல முக்கிய ஊர்களில் அவருடைய உடல் பகுதிகளை கண்காட்சியாக வைத்தார் ஷா. மிச்சமிருந்த மண்டையோட்டின் உட்பகுதியை தங்கத்தால் இழைத்து மதுக்கிண்ணமாக பயன்படுத்திய பிறகுதான் மன்னரின் கோபம் தணிந்தது. அதைத் தொடர்ந்து மன்னர் ஷா இஸ்மாயில் உதவியோடு சாமர்கண்ட் பாபரின் கீழ் வந்தது. ஆனால் அந்த நகரம் மட்டும் அவருக்கு ராசியே இல்லாமல் போனது. தைமூரின் வழித்தொன்றலான பாபரின் சாமர்கண்ட் பிரவேசம் அந்த நகரத்து பெரும்பாலான சன்னி பிரிவு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தாலும், கூடவே ஷியா பிரிவைச் சேர்ந்த பாரசீக மன்னர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரை திருப்திப்படுத்த பாபர் உடுத்தியிருந்த ஷியா உடை மற்றும் தலைப்பாகை அவர்களுக்கு சற்று திகைப்பை ஏற்படுத்தியது. ஒரு ஷியா மன்னராக தோற்றமளித்த பாபரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் சமயம் என்று உஸ்பெக் நாட்டுப் படை சாமர்கண்ட் நகரை கைப்பற்றிய போது மக்கள் ஆதரவை இழந்து விட்டிருந்த பாபர் பழையபடி காபூலுக்கு திரும்பினார். வடக்கை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், தெற்கை கவனிப்போம் என்று சிந்தனை வயப்பட்டார் பாபர். சில மாதங்களில் அடுத்த இலக்கு இந்தியாதான் என்கிற ஆசை அவர் மனதில் பெரிதாக வளர ஆரம்பித்தது. தன் விருப்பத்தை நண்பர்களிடமும் சொன்னார் பாபர். இந்தியா வர முடியுமா என்று தௌலத் கான் எழுதி அனுப்பிய கடிதம் பாபரின் கையில் போய்ச் சேர்ந்தது அப்போதுதான். உடனே படையோடு கிளம்பினார் பாபர். உதவிக்கு வந்தோம் போனோம் என்றில்லாமல் பாபர் இந்தியாவை நிரந்தரமாக கைப்பற்றி தங்கப் போகிறார் என்று அரசல் புரசலாக கேள்விப்பட்ட தௌலத்கான் பாபருக்கு எதிராக படை திரட்டி கொண்டு மல்லுக்கு நின்றார். அதனால் பாபர் காபூல் திரும்பி படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டு திரும்ப வேண்டியதாயிற்று. கடைசியாக டிசம்பர் 15 கிபி 1525 பாபரின் படை சிந்து நதியை கடந்தது. எதிர்த்தரப்பில் தௌலத்கான் மற்றும் சில முஸ்லிம் சிற்றரசர்கள் 40,000 பேர் அடங்கிய படையுடன் பாபரை வழிமறித்து மோதினார்கள். பாபர் தலைமையில் முக்கிய அங்கம் வகித்த குதிரைப்படையினரின் எண்ணிக்கை சுமார் 10,000 தான். இருப்பினும் இதற்குள் ஏகமாக போர் அனுபவம் பெற்றுவிட்ட பாபரின் வேகத்தை எதிரிகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மற்ற சிற்றரசர்கள் தப்பி ஓட முல்வட் என்ற ஊரில் கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார் தௌலத்கான். முல்வட் கோட்டை கதவுகள் உடைக்கப்பட்டன. பாபரின் படை வீரர்கள் சூறையாடும் ஆர்வத்துடனும் ஆவேசத்துடனும் வாட்களை உருவிக்கொண்டு உள்ளே பாய்ந்தார்கள். திகைத்துப் போன பாபர் ஒரு குதிரையில் ஏறி தன் படை வீரர்களை மின்னல் வேகத்தில் கடந்து முன்னணிக்குச் சென்று வழிமறித்தார். அதற்குள் ஒரு தளபதியின் தலைமையில் சில வீரர்கள் வீடு ஒன்றில் ஆர்ப்பாட்டமாக நுழைய முனைந்தது பாபர் கண்ணில் பட, பாபர் கையில் இருந்த வில்லிலிருந்து சீறி பாய்ந்து சென்ற அம்பு அவருடைய தளபதியை வீழ்த்தியது. படை வீரர்கள் திகைத்து நின்றார்கள். பெண்கள் பக்கம் யாரும் நெருங்கக்கூடாது, வீடுகளில் உள்ள மண்பாண்டங்களை கூட யாரும் தொடக்கூடாது என்று கர்ஜித்தார் பாபர். பாபர் மட்டும் தடுத்திராவிட்டால் தௌலத்கான் குடும்பத்தை பாபர் வீரர்கள் ஒரு வழி பண்ணியிருப்பார்கள். முல்வட் கோட்டை விழுந்ததும் தௌலத்கானை கைது செய்து பாபர் முன் நிறுத்தினார்கள். என் எதிரிக்கு எதிரியான நீங்கள் என் நண்பர்தான். டெல்லியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும் இப்ராஹிம் லோடியின் கொடுமைகளை தாங்க முடியாமல் தானே எனக்கு அழைப்பு விடுத்தீர்கள். பிறகு ஏன் மனம் மாறி என்னை திடீரென நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. உங்களால் டெல்லியை கைப்பற்ற முடியாது, அது என்னால் தான் முடியும். இப்ராஹிம் லோடியிடம் சிக்கி சித்திரவதைப்பட வேண்டுமா? என்னிடம் நட்பாக இருந்து கௌரவமாக வாழ வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள் என்று உணர்ச்சிமயமாக பாபர் பேச தௌலத்கான் தலைகுனிந்தார். அதையடுத்து நேரம் கடத்தி கொண்டிருக்கவில்லை பாபர். உடனடியாக டெல்லியை நோக்கி கிளம்பிய அவருடைய படை டெல்லி மாநகருக்கு அருகே சுமார் 50 மைல் தொலைவில் உள்ள பானிப்பட் என்ற கிராமத்தை அடைந்து போர் முரசு கொட்டியது. வழியெங்கும் தன் தளபதியை தானே அம்பெய்து கொன்றது குறித்து பாபர் புலம்பிக் கொண்டிருந்தது வேறு விஷயம். ஏப்ரல் 21 கிபி 1526 டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தலைமையில் திமுதுமுவென்று 100,000 யானைகள் மீது அலையலையாக வில்லேந்திய வீரர்களும் 100,000 மேற்பட்ட குதிரை வீரர்களும் பாபரை நோக்கி முன்னேறி வந்தனர். பாபரின் மொத்த வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 12,000. தொடர்ந்து வரலாற்றில் பிரசித்தி பெற்ற பானிபட் யுத்தம் துவங்கியது.